நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆயங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் பிரச்சனம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அபிஷேகம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்பிக்கொள்ளுங்கள், என் ஆகமம் 32 அதிகாரம் 32 அதிகாரம் அதில் திருப்பிக்கொள்ளுங்கள். ரெண்டு காரியம் எங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது பாவம். ஒன்று நீதி, இரண்டாவது அநீதி. இது ரெண்டு காரியமும் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. என்னதுக்கு தெரியுமா? ஒன்று பரலோகம், அல்லாவிட்டால் நரகம். ஒன்று பரலோகம், அல்லாவிட்டால் நரகம் என்பதை எது முடிவு செய்கிறது என்று சொல்லிச்சுனால், பரிசுத்தமும் பாவமும். ஒரு மனிதன் பாவம் செய்வானே இருந்தால் அவன் நரகத்திற்கு போய் ஆக வேண்டியது என்பது வேதத்தின் சட்டம், வேதத்தின் திட்டம், வேதத்தின் நீதி. ஆனால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வான் என்று சொல்லி சொன்னால் அவன் பரலோகம் போக வேண்டும் என்பதும் அது வேதத்தினுடைய சட்ட நீதியாக இருக்கிறது. எந்த சமயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் இந்த ரெண்டு சட்டத்திலையும் மாற்றம் கிடையாது. ஒரு மனிதன் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவன் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், அவன் தேவனோடு உறவாட வேண்டும் என்பது எல்லா சமயங்களும் அதை திட்டவட்டமாக போதிக்கிறது. அதே சமயங்கள் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் பாவம் செய்வானே ஆனால் அவன் நரகத்திற்கு போக வேண்டும். இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. ஒன்று பரலோகம், இல்லாவிட்டால் நரகம். இதுல மாற்றம் கிடையாது. மாற்றத்தை எவராலும் கொண்டு வரவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அது எந்த ஞானியாக இருந்தாலும் சரி. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? பாவத்தை குறித்து யாரும் யோசித்து கவனித்து சிந்திக்கிறது கிடையாது. ஒருவன் நல்லது செய்தால் பாராட்டுவார் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் அநீதி செய்தால் அதை குறித்து யோசிப்பதற்கு எவரும் கிடையாது. அதனுடைய விளைவு என்ன என்பதை குறித்து சிந்திப்பது யாரும் கிடையாது. புகழுவதற்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள், புகழுவதற்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இல்லையா? ஆனால் இந்த வாழ்க்கை என்ன முடிவு செய்கிறது? பரிசுத்தம் அல்லாவிட்டால் பாவம். ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது அவன் பாவியாக பிறக்கிறான். ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது அவன் பாவியாக பிறக்கிறான். பரிசுத்தவான் யாரும் கிடையாது. மனுஷராய் பிறந்த யாரும் பரிசுத்தவான்களாய் பிறந்தது கிடையாது. நல்லவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தவான்கள் கிடையாது. நல்லவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நல்ல காரியத்தை செய்தால் நல்லவர்கள் என்று சொல்லி பெயர் பட்டு விடலாம். ஆனால் பிறக்கிற பொழுதே ஒரு மனுஷன் பாவியாக பிறக்கிறான் என்று சொல்லி சொன்னால் அதை மாற்ற முடியாது. உன்னுடைய கலரை, என்னுடைய கலரை எப்படி மாற்ற முடியாமல் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஒரு மனுஷன் பாவியாக பிறக்கிறதையும் எவராலும் மாற்ற முடியாது. என்னாக 32 அதிகாரம் 23 வசனத்தின் பிற்பதியை வாசியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறது? உங்களுடைய பாவம் அது என்ன செய்யுமா? தொடர்ந்து பிடிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுகிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஒரு இடத்திலே நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை அவனுடைய முழு வாழ்க்கையும் அது என்ன செய்துவிடும், பாதித்துவிடும். ஒரு பாவம் என்பது குஷ்டரோகத்தை போன்றது. அது சரியான நேரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு சரியாக அது தீர்க்கப்படவில்லை, அது முழு சரீரத்தையும் பாதித்துவிடும். யாரும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நீ பாவி, விரும்பினியோ விரும்பலையோ நீ பாவி, பாவிதான். ஆனால் அதை நீ சரியான இடத்திலே அதை நிறுத்தவில்லை என்று சொல்லி சொன்னால் உன்னுடைய முழு வாழ்வுக்கும் அது ஆபத்தானது. அது உன் வாழ்க்கையை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்திற்கு மருந்து இருக்கா? பாவத்திற்கு இந்த உலகத்திலே மருந்து இருக்கிறதா? பாவத்துக்கு மருந்து ஐயா, தலையிடிக்கு மருந்து இருக்குது, காய்ச்சலுக்கு மருந்து இருக்குது, உன்னுடைய அக்கிரமத்திற்கு மருந்து இருக்காயா? உன் பாவம் சரியான நேரத்திலே நிறுத்தப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அது உன் வாழ்க்கையை கெடுத்துவிடும். அது உன் வாழ்க்கையை முழுத்திலும் பிடிக்கும். நீ எதுவுமே செய்ய முடியாமல் கதறுகிற நேரம் ஒன்று வரும். உன் பாவத்தை நிறுத்து, இல்லைச்சினால் அது உன் வாழ்க்கையை பாதிக்கும். சங்கீதம் 51 அதிகாரம் 3-4-5 வாசிங்கள். சங்கீதம் 51 அதிகாரம்
3-4. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் சுக்கனத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள்.
என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தாலும் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறதா? தாவீது ராஜா செய்த பாவங்கள் என்ன செய்கிறது? அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. நீ பாவத்தை செய்துவிட்டு நிம்மதியாய் தூங்கலாம் என்று சொல்லி கனவுலையும் நினையாது. நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம், நான் செய்த அநியாயம் எல்லாம் உன் கண்களுக்கு முன்பாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து வந்து போகும் என்பதை நீ மறக்க முடியாது. மற்றவர்களுக்கு மறைக்க முடியும், ஆனால் உனக்கு நீ மறைக்க முடியாது. தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் பெரிய தந்திரசாலி. பாருங்க, தந்திரமாக செயல்பட்டார். தந்திர செயல் பாவம் என்பதை மறந்துடாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் தந்திரமாய் செயல்படாதீங்க, சுயநிலமாய் செயல்படாதீங்க. சுயநிலம் என்பது தேவையான நேரத்துக்கு மனிதர்களை பாவிக்கிறது, தேவையில்லாத நேரத்துக்கு குப்பையிலே போட்டு விடுகிறது. இது தேவராட்சியத்துக்கு சரிப்படாத காரியம். தந்திர செயல் பாவம். தாவீது ராஜா செய்தது எல்லாம் அவருக்கு கண் முன்பாக வருகிறது. நித்திர கொள்ள முடியலையா? ஒரே கனவா இருக்கிறது. என்ன கனவு? பாவம். செய்ததெல்லாம் அநியாயம், செய்ததெல்லாம் அக்கிரமம். இருக்கிறத பார்த்தா பட்சிமான்களா இருக்கிறது இல்லையா? வாழ்க்கை முழுத்திலும் அநியாயத்திலே தொடர்ந்து அநியாயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கதையை பார்த்தா பட்சிமான்களா இருக்கிறது. நீ செய்த பாவம் அது நிறுத்தப்பட வேண்டும். நீ செய்து கொண்டு இருக்கிற பாவம் அது நிறுத்தப்பட வேண்டும். இல்லையா உன் வாழ்க்கை அது கெடுத்துவிடும். உன் வாழ்க்கை அது கெடுத்துவிடும். உன் வாழ்க்கை அது கெடுத்துவிடும். ஐயா, தாவீது ராஜா தந்திரமாக செயல்பட்டு கொலை செய்தார் தெரியுமா? ஒரு மனிதரை கொலை செய்தார் இந்த ராஜா. தந்திர செயல்பட்டு தந்திர செயலாக கொலை செய்தார். பெரிய சரித்திரம் இது. இந்த தாவீது ராஜா என்ற மனுஷன் தேவனி இருதத்திலே பெரிய இடத்தை பிடித்தொரு மனுஷன். அந்த மனுஷன் கூட தந்திர செயல பாவம் செய்தான் தெரியுமா? ஆகவே தந்திரமாக யாரையும் பாவிக்கிறாது. நினைக்கலாம் நம்ம மாதிரி ஒருத்தன் பிளான் போடுறதுக்கு எவன் இருக்கான்னு சொல்லி. எஸ்தருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, அங்கேயும் ஒரு தந்திர செயல் இருக்குது. பிளான் போட்டவரே அந்த பிளான்ல விழுந்தார் இல்லையா? அவனை இந்த பொறி வச்சிட்டு சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த காட்டுக்குள்ள பொறிய வச்சுட்டு அதே பொறியில போய் அவனே விழுந்துருவான். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க, மற்றவர்களை துக்கப்படுத்தாதீங்க. அது பாவம், அது பாவம், அது பாவம். அது உன் கண் முன்பாக ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போகும். மற்றவர்களுக்கு முன்பாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல தெரியலாம், டக 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 டகான்னு சொல்லி. ஆனா உனக்கு தெரியும் என்ன செய்கிறாய் சொல்லி. தாவீது ராஜா சொல்லுகிற ஆண்டவரே, அது எனக்கு முன்பாக நிக்கிறது, என்னால தாங்க முடியல ஆண்டவரே. அவர் இடத்துல வந்து நிக்கிறான், என்னால தாங்க முடியல ஆண்டவரே. நான் செய்த பாவம் எல்லாம் என்ன போட்டு உதைக்கிறதப்பா. ஐயா, நீ செய்த நீ ஒரு புள்ளி ஒன்று செய்தேன்னு சொல்லிச்சுன்னா உன் இயற்கையை முன்னே போட்டு உன்னை சித்திர வரை செய்கிறது உனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு முன்பாக நீ சிரிக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா கை கொடுத்து கால் கொடுத்து நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உன் இருதயம் உன்னை உள்ளால கொலை செய்யும் ஐயா. தாவீது ராஜா இதே சூழ்நிலையில் தான் நிக்கிறார். என்ன ஆண்டவரே, நான் செய்த பாவம் எல்லாம் என் கண் முன்பாக வருகிறதப்பா, என் கண் முன்பாக வருகிறதா ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிறார் தாவீது ராஜா. ஏசாய 59 அதிகாரம் 2 வசனத்துக்கு வசனத்தை வாசிங்க. ஏசாய 59 அதிகாரம் 2 வசனம்.
எங்கள் அக்கிரமங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
அக்கிரமமும் பாவமும் என்ன செய்கிறது? உன்னுடைய அக்கிரமம் அங்கே என்ன எப்படி எழுதப்பட்டது? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே என்ன செய்கிறது? தேவன் உங்களை பார்க்க முடியாது படிக்கும், தெய்வம் உங்களுக்கு செவி கொடுக்காது படிக்கும். என்ன செய்கிறது? நடுவில் நிக்கிறதா இல்லையா? ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கிறவில்லை? ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி? ஏன், ஏன், ஏன்? தேவன் உன் ஜெபத்தை கேட்க முடியவில்லை, தேவன் உன்னை பார்க்க முடியவில்லை, தேவன் உன் காரியமாக எதுவும் செயல்படுத்த முடியவில்லை. என்னுடைய உன்னுடைய பாவம் தேவனுக்கும் எனக்கும் நடுவிலே நிற்கிற படியினாலே தேவன் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறார். தேவனால் ஜெபத்தை கேட்க முடியல, உன் வேண்டுதலை கேட்க முடியல, நீ கவருகிறாய். ஐயோ பரிதாபம், தேவனுக்கும் உனக்கு நடுவிலே நிற்கிறது நீ நான் தனிப்பட்ட விதத்திலே செய்த பாவங்களே. பாவம் என்ன அதே சிலருக்கு தெரியாது இல்லையா? பாவம் என்ன? அநியாயம் பாவம், அக்கிரமம் பாவம், பொய் பாவம், களவு பாவம், தேவனுக்கு விரோதமான காரியம் எல்லாம் பாவம். பாவம் ஆகவே தேவனால் செவி கொடுக்க முடியவில்லை, தேவனால் செவி கொடுக்க முடியவில்லை. தேவன் கேட்கறதுக்கு ஆசைப்படுகிறார் தான் உன் ஜெபத்தை. உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை விசாரிப்பதற்கு தேவனுக்கு விருப்பம்தான், ஆனா கேட்க முடியல. தேவனுக்கும் நிர்பந்தமான நிலை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க.
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது.
என்ன செய்கிறது? உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் செய்கிற பெரிய மகத்தான காரியம் என்ன தெரியுமா? நன்மை தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்யாத படிக்கு அது தடை செய்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பியும் முடியாமல் இருக்கிறது. ஏன் உன்னுடைய அக்கிரமம், என்னுடைய அநியாயம், உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம் எல்லாம் என்ன செய்கிறது? தேவன் ஆசீர்வதிக்க முடியாத படிக்கு அவரை தடுத்து வைத்திருக்கிறது. தெய்வம் அவர் எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை தாண்டி எதையும் செய்ய மாட்டார். தெய்வம் சத்தியத்தை தாண்டி, நீயும் நானும் சத்தியத்தை தாண்டி செய்வோம், ஆனால் தேவன் சத்தியத்தை தாண்டி எதையும் செய்ய மாட்டார். அர்த்தன் பாவம் செய்தான்னு சொல்லிட்டு நாம போய் சரி பரவாயில்ல நன்மை செய்திருவோம் அவங்களுக்கு, ஆனா தேவன் செய்ய முடியாது, தேவனுடைய கோட்டை தாண்ட முடியாது, அவர் எழுதி கொடுத்த புத்தகத்தை அவர் தாண்ட முடியாது. இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம், இதுதான் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் எனக்கு அநியாயம் செய்தா நான் அவனுக்கு நன்மை செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நன்மை செய்வார். இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லையா? இதுதான் தேவனுக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவன் நன்மை செய்ய முடியல, உன்னுடைய அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது, நீ செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது இல்லையா? நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாம தேவனி சபையில இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாங்க தவறே செய்ய முடியாது. உன்ன மாதிரி உன்னை ஏமாத்துறதுக்கு ஒருவனும் கிடையாது இந்த உலகத்துல. நாம என்ன நினைக்கிறோம்? சபைக்குள்ள இருக்கிற பொழுது எங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் கிடையாதுன்னு சொல்லி. பரிசுத்தவான்கள் இன்றைக்கு உண்மையிலேயே குறைவுதான். வேஷம் தரித்தவர்கள் அநேகர், உண்மைதான், மறுக்க முடியாது. நாம மறுக்கிற உலகத்திலையும் இன்றைக்கு இல்ல, நாம மறுக்கிற உலகத்திலையும் இன்றைக்கு அல்ல. பரிசுத்தவான்கள் குறைவுதான், வேஷம் தரித்தவர்கள் அநேகர், உண்மை, தடுக்க முடியாது, மறுக்க முடியாது. தேவன் ஆசீர்வதிக்க விரும்பியும் முடியாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம், உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம். எல்லாருக்கும் ஆசீர்வாத பிரசங்கங்கள் கேட்க விருப்பம் இல்லையா? இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கறதுக்கு சரியான கஷ்டம் பாருங்க. இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பிரசங்கிப்பதும் சரியான கஷ்டம், அது உங்களுக்கு தெரியுமா? பாவம் உன் வாசல்படியில் படுத்திருக்கிறது சொல்லுகிறேன். உன் வாசல்படியில் வேற எங்கேயும் இல்ல, வாசல்படியில் எப்படி போனாலும் அந்த வழியால தான் நீ போகணும். பாவத்துக்கு இருக்கிற தந்திரத்தை பாருங்க, அங்க படுத்திருக்கு, எங்க இதுக்குள்ளாலும் நீ வரணும் இல்லையா? பாவம் வாசல்படியில் படுத்திருக்கிறது ஐயா, உன் வாசல்படியில் தான், வேற யார்ட்டும் இல்ல, உன் வாசல்படியில் தான். செய்கிறேலாம் செதுட்டு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேன், செய்கிறேலாம் செதுட்டு எங்களை தான் ஆசீர்வதியும் ஆண்டவரேன் என்று சொன்னா, இது நீதியா? இது நீதியா? இது சரியா? இது சரி வருமா? உன் வாழ்க்கையிலே நீ பிறந்ததில் இருந்து செய்த நன்மை ஒரு பக்கத்தில் வை, உன் வாழ்க்கையிலே நீ பிறந்ததில் இருந்து செய்த அநியாயத்தை அக்கிரமத்தையும் ஒரு பக்கத்தில் வை, தராசுல வைத்து நிறுத்துப்பா, அப்போ உனக்கு தெரியும் நீ பரலோகம் போவியா நரகத்துக்கு போவியான்னு சொல்லி. இதுக்கெல்லாம் ஆண்டவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனால் நன்மை செய்ய முடியவில்லை. எசேக்கியா அதை எடுக்காதீங்க, எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 18:20 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா அது சாகும். பாவம் செய்தி சொல்லிட்டு ஆத்மா ஐயா சரிகிற சாகரத்தை விடு, அது செத்துத்தான் ஆகணும். இந்த சரீரம் என்றது நீங்க இல்ல, இந்த சரீரம் உனக்கு போட்டிருக்கிற சட்டை, உன் ஆத்மா இருக்கிய அதுக்கு போட்டிருக்கிற சட்டை தான் இந்த சரீரம். இது சாகிறது சாகிறது தான், இது மண்ணுக்கு, இது மண்ணுடைய, இந்த உன்னுடைய உடம்புல இருக்கிறதா முழு மண், இந்த மண் இந்த மண்ணுக்கு போக வேண்டியது நியமம், அதை மாற்ற முடியாது. ஆனா ஆத்மா அது சாகும் எப்பொழுது? நீ பாவம் செய்கிற பொழுது, நீயும் நானும் அநியாயம் செய்கிற பொழுது, நீயும் நானும் அக்கிரமம் செய்கிற பொழுது, நீயும் நானும் மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? உன் ஆத்மா சாகும் ஐயா. உன் ஆத்மா சாகாத படிக்கும், உன் வாழ்க்கை முழுத்திலும் பாவம் தொடராத படிக்கும், உன்னோட வாழ்க்கையிலே இருக்கிறதை நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையிலே இருக்கிறதை நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையிலே இருக்கிறதோடு சில பேருக்கு தெரியாது இருக்கிறது, நிறுத்திவிடு. இல்லை என்று சொல்லிச்சுனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த குஷ்டம் உன் சரீரம் முழுவதையும் பாதித்துவிடும். அந்த பாவம் உன் சரீரம் முழுவதையும் பாதித்துவிடும். அந்த பாவம் உன் சரீரத்தை முட்டும் முழுதுமாய் அழித்துவிடும். இன்னைக்கு ஒரு சிலர் குடித்து 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 ரத்தத்தோட அந்த குடிவகை ஒன்றாயிட்டது, ரத்தமா இல்ல குடிவகையான்னு சொல்லி டாக்டர் மாராலியே கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமா இருக்குது. எப்பவோ நிறுத்தி இருந்தா, சொல்லுகிற பொழுது நிறுத்தி இருந்தா, அவன் அவன் உடம்புல ரத்தம் தான் இன்னைக்கு ஓடி இருக்கு. ஐயோ பரிதாபம், இப்ப தண்ணி ஓடுதா இல்லைன்னு நான் ரத்தம் ஓடுதான்னு சொல்லி டாக்டர் மாரே எடுத்து எடுத்து செக் பண்ண வேண்டியதா இருக்குது. கொஞ்ச காலத்துல அவன் செத்து போயிடுறான் பாருங்க. கொஞ்ச காலத்துல என்ன செய்யறாங்க? செத்து போயிடுறாங்க. சில பேர் சீக்கிரட்ட பத்து 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 பத்தி, பத்தாத பத்தாதேன்னு சொல்ல பத்து பத்து பத்தி, கடைசியா இருதயம் இல்லாம நிக்கிறாங்க. இருதயம் இல்லாதவன் நீ ஒரு மனுஷனான்னு சொல்லி ஜனங்களுக்கு கேட்பாங்க, நியாயம் தெரியுமா? யோ உனக்கு இருதயம் இருக்கா? அப்போ உன் இருதயம் இல்லாட்டி எப்படி உன் மனுஷன்ன்றது? குடி குடி என்று குடிச்சு 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 உன் வாழ்க்கையை நிறுத்தி, உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த காரியங்களை நிறுத்தி. இல்லையோ ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த குஷ்டம் உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் சந்ததியை அழித்துவிடும். இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற முடியாது. இந்த காரியத்தை கேட்டு, இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து, இந்த காரியத்தில் இருந்த உலகினால் அவனுக்கு வாழ்வு இருக்கும். இல்லைன்னு சொல்லிச்சுனா அவனுடைய ஆத்மா சாகும். அவனுடைய ஆத்மா என்ன செய்யும்? செத்துவிடும். மரணத்துக்கு எல்லாருக்கும் பயம் பாருங்க, எல்லாருக்கும் மரணம் செலுத்தினா பயம். எந்த கிறிஸ்தவனு கேட்டாலும் மரணத்தை குறித்து கேட்டா பயப்படுறான். கிறிஸ்தவனுக்கும் பயம், உலகத்தானுக்கும் பயம், எல்லாருக்கும் பயம். மரணம் நினைச்சுன்னா பயப்படுறான். நீ பாவத்தை விட்டு விலகி மரணத்தின் சந்தோஷத்தோடு சந்திக்கலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த பூமியிலையும் பயந்து பயந்து கடைசிய செத்தா பிறகும் பயந்து பயந்து சாவல்ல. யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க. யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம்.
ஆகையால் நாங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார்.
உங்கள் பாவங்களில் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள் என்று சொல்லி சொன்னார். அவரை விசுவாசிக்கப்பட்டால் என்ன, இந்த பாவத்தில் நீங்க என்ன செய்வீங்க? செத்து போயிருவீங்க. பாவத்திலே சாகாத படிக்கு உன் வாழ்க்கை இந்த நாளை சரிப்படுத்திக்க. நீ பாவத்தோடு செத்தியன்னு சொல்லிச்சுனா நரகம் தான், அதுல மாற்றம் கிடையாது, அதுல மாற்றம் கிடையாது. சிலுவையிலே தொங்கின கள்ளன் கூட கடைசி நேரத்தில் மனம் திரும்பி செத்தான். சிலுவையிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல ரெண்டு கள்ளர்களை இறங்கியிருந்தாங்க. அதுல ஒரு கல்லன் கள்ளன் தொங்கின வண்ணமாகவே ஆண்டவரே என் பாவத்தை மன்னிவன் சொல்லி மன்னிப்பு கேட்டு பரலோகம் போயிட்டான். அவன் தொங்கிக் கொண்டு இருந்து கூட பரலோகத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ தொங்காம இருந்து பரலோகத்துக்கு பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்ல உன்ன மாதிரி பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன் கிடையாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பு, அதை விட்டு விடு. மனம் திரும்புறது என்பது அதை விட்டு விலகிறது, அநியாயத்தை விட்டு விலகிறது, அக்கிரமத்தை விட்டு விலகிறது. அதை விட்டு விலகு, கூடாது காரியங்களை விட்டு விலகுங்க, விலகுங்க. உங்க ஆத்மா வாழும், உங்கள் ஆத்மா வாழும், உங்கள் ஆத்மா வாழுமங்க. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 வசனம்.
மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்கோ தயை உண்டு.
மூடர்கள் என்ன செய்கிறார்களாம், தொடர்ந்து வாசிங்க. 9
மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு.
அர்த்தம் வாசிங்க.
இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான்.
அர்த்தம் வாசிங்க.
துன்மார்க்களுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும்.
செம்மையானவருடைய கூடாரமோ என்ன செய்யுமா, செழிக்கும். உன் வாழ்வு நல்லா இருக்கணுமா, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உன் கூடாரம் நல்லா இருக்கணுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு ஓடு என்று சொல்லி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இங்கே ஒரு இடத்தில் எழுதுகிறார். அதை விட்டு விலகி என்று சொல்லி, அக்கிரமம் அநியாயங்களை விட்டு விலகி ஓடு என்று சொல்லி ஒரு இடத்துல எழுதுகிறார். அவன் வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் செழிக்கணும் என்று சொல்லி சொன்னான். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அக்கிரம செயல்களை விட்டு மனம் திரும்பு. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் யோசிக்கிறது என்ன, எங்களுக்கு இல்ல இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எங்களுக்கு கிடையாது இல்லையா? நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறது யாருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு தான், உங்களுக்கு தான் பிரசங்கம், வேற யாருக்கும் கிடையாது. அவன் நீ செய்ய வேண்டிய பெரிய காரியம் என்ன தெரியுமா? உன் இடத்துல இருந்து மனம் திரும்பு, உன் இடத்துல இருந்து திரும்பிக்கொள். மற்றவர்களை பார்க்காதீங்க, இன்னைக்கு நான் நீ தேவன் அவ்வளவுதான். மனம் திரும்ப இல்லாவிட்டால் உன் ஆத்மா சாகும் ஐயா, உன் ஆத்மா சாகும், அவ்வளவுதான். மூன்று விதமான சம்பவங்களை இன்னும் பார்த்து நான் இந்த நாளில் கடந்து செல்ல விரும்புகிறேன். மூன்று விதமான நபர்கள் மனம் திரும்புகிற பொழுது அது எப்படியா அவருடைய வாழ்க்கை மாறிட்டுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15:18 இருந்து 21 வரை வாசிங்க.
நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
21
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்.
22
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள்.
இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் பாவம் செய்துட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்துட்டான்? அவன் ரூட்டை விட்டு விலகிட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்துட்டான்? தேவ சித்தத்தை விட்டு அகன்றுட்டான். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்துட்டான்? அவன் தேவனை விட்டு விலகிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவன் தேவனை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேப்பா, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், ஆனா உங்களுடைய ஒரு வேலைக்காரனை போல என்னை வைத்திருங்க, ஆண்டவரே, ஒரு வேலைக்காரனை போல என்னை நீங்க வைத்திருங்கப்பான்னு சொல்லி. அப்பொழுது அந்த தகப்பன் அவனை தூரத்தில் கண்ட பொழுது என்ன செய்தானா, ஓடி வருகிறான். ஓடி வந்து கட்டி அணைத்து வேலைக்காரனுக்கு அங்காளி சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? அவனுக்கு பாதரட்சி போடுங்க, அவனுக்கு முத்திரை மோதம் போடுங்க, அவனுக்கு நல்ல கன்று குட்டி அடிங்க, பெரிய கொண்டாட்டம் நான் செய்யணும். ஏன் என்னுடைய பிள்ளை அவன் பாவத்தில் இருந்து விட்டு விலகி என் பக்கமாய் வந்துட்டான். ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. மனம் திரும்பாத பட்சத்திலே ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. இந்த மகன் யார் தெரியுமா? தேவனோடு இருந்த ஒரு மகன், அவருடைய வீட்டிலே உலாவித்திருந்தவன், அவரோடு உறவோ உறவு, ஒரே மேசையிலே சாப்பாடு. இந்த மகன் எங்க போயிட்டாரு? விலகி போயிட்டாரு. ஆனா தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? வா, ஓடி வா என்று சொல்லி மோதிரத்தை போட்டு பாதரிச்சி போட்டு அவனை திரும்பவும் எங்கே வைத்தார்? வைக்க வேண்டிய இடத்திலே வைத்து அவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து தன்னுடைய மகன் என்பதை திரும்ப அவர் உறுதிப்படுத்தினார். மனம் திரும்பாத பட்சத்திலே உன் ஆத்மா சாகமையா. மனம் திரும்பாத பட்சத்திலே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், உன் வாழ்க்கையை அழித்து போடும். ஆனால் நீ மனம் திரும்புகிற பொழுது உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். இழந்து போனது எதுவாய் இருந்தாலும் தேவன் இரட்டிப்பாக உனக்கு தருவார், உனக்கு இரட்டிப்பாக தருவார். லூக்கா 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
இங்கே ஒரு மனுஷன், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நேராக தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறதுக்கு கூட அவன் துணியல்ல. அவன் தான் பாவம் செய்ததை உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு உணர்த்தினாலும் உணர்றதில்லையே. அவன் பாவம் செய்ததை அந்த மனுஷன் உணர்ந்து கொண்டான். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, உமக்கு முடிய பரத்துக்கு விரோதமா என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு நான் பார்த்திருவான் அல்ல. இப்படிப்பட்ட மனுஷன் இன்றைக்கு ஒருவன் இருந்தா சபையே கலங்கும் ஐயா. இந்த மனுஷன் நான் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் இன்றைக்கு சபையே கலங்கும் தெரியுமா? என்ன சொல்ற? ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமா, இன்றைக்கு பரத்துக்கு விரோதமா கண் அப்படியே முழிச்சு முழிச்சு மூடுது பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஆனா இந்த பாவி என்ன சொல்ற? ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாய் நான் பார்க்க முடியல. ஆண்டவரே, என் பாவம் என்னை குத்துகிறது, நான் செய்த தவறு என்னை வாட்டுகிறது, நான் பிறந்ததில் இருந்து செய்தது எல்லாம் என்னை போட்டு வதட்டுகிறது. ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க முடியல. அதே நேரத்தில் இன்னும் ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கால இருந்து பேசுகிறார். அவர் என்ன தெரியுமா பேசுகிறாரு? என்ன மாதிரி பேசுகிறார் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் யாரு? உபவாசம் இருக்கிறவன். ஆண்டவரே, நான் யாரு? ஊழியத்துல முன்னுக்கு நிக்கிறவன். ஆண்டவரே, நான் யாரு? கோயில் மணி அடிக்கிறவன் நான் தான். ஆண்டவரே, என்ன விட்டா யாரும் கிடையாது. இங்க வந்திருக்கிற ஒருவனும் என்ன மாதிரி கிடையாது. ஆண்டவரே, இந்த மாதிரி பேசுகிறவர்கள் ஏராளம் பேர், ஏராளம் பேர். இங்க வந்திருக்கிற யாராவது நீங்க சொல்லுவீங்களா நான் ஒரு கல்லன்னு? சொல்லு, கல்லனா இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்திருக்கிற யாராவது நான் ஒரு தந்திரவாளி என்று சொல்லி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஜெபம் பண்ண விட்டா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், நானும் உடைய பிள்ளை. ஆண்டவரே, இங்கேயும் பிள்ளைதான் இருந்து ஜெபம் பண்ணுது இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணுது? ஆண்டவரே, என்ன மாதிரி ஒருவன் கிடையாது, என்ன மாதிரி ஒருவன் கிடையாது. அங்காலே ஒருத்தன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் உடைய பரத்தை நோக்கி பார்க்க முடியல. ஆண்டவரே, என் பாரம், என் பாவம் என்னை அமைத்துகிறதப்பா. காணிக்கு கொடுத்தவன் மன்னிக்கப்பட்டு போகலைங்க, உபாசம் பண்ணினவனும் மன்னிக்கப்பட்டு போகலைங்க, ஓடி ஓடி உழைச்சவனும் மன்னிக்கப்பட்டு போகலைங்க. மன்னிக்கப்பட்டு போனது யாரு தெரியுமா? அந்த கண்ணை ஏறெடுத்து வானத்தை பார்க்க முடியாமல் கண்ணீரோடு ஆலயத்தில் நின்றானே அவன் தான் மன்னிக்கப்பட்டு போனா. பாருங்க, இவர் தானுங்க இங்க ஆண்டவர். தந்திரத்தில் பேசுகிறதும் அடுக்கு மொழிகளில் பேசுகிறவர்களும் பட்ட படிப்பின் அடிப்படையில வைத்து பேசுகிறவர்களும் நீ என்னண்டாலும் சேர்த்துக்கிறது பேசு, ஆனா தேவன் உனக்கு மறுத்தருவு தந்தா அதுதான் காரியம், அதுதான் காரியம். ஒவ்வொரு ஞாயிறும் வருகிறோம், யாராவது ஒரு நாள் சொல்லியிருப்பீங்களா, ஆண்டவரே என் கண்ணை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க என்னால முடியல ஆண்டவரே, உங்க நோக்கி பார்க்க என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி யாராவது சொல்லியிருப்போமா? கிடையாது. ஆண்டவரே, 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 எல்லாம் நான் தான் ஆண்டவரே, நான் இல்லாம ஒன்றுமே கிடையாது இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை போட்டு ஆராதனையோ ஆராதனை. அந்த மனுஷன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே வானத்துக்கு நேராக என்னால என் கண்களை ஏறெடுக்க முடியலப்பா. எங்க? ஆலயத்துக்கு இல்ல, ஆலயத்துல கிறிஸ்தவன் இல்லாம யார் இருப்பான்? அவன் மன்னிக்கப்பட்டு கடந்து சென்றான். அங்காலே ஒருவன் ஜெபம் பண்ணா என்ன விட்டா ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லி அவன் மன்னிக்கப்படவே இல்லை, அவன் அப்படியே வந்த மாதிரியே போயிட்டான் இல்லையா? என்ன மாதிரி காரியம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிகள், இதை பார்த்து நாம் முடிந்துடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிப்பிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தள்ளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியான் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன்.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏசாயா தீர்க்கதரிசி, பல தடவை நான் இதை குறித்து பேசியிருக்கேன், என்னாலே எனக்கு இங்க போவாட்டி எனக்கு சரியான விருப்பம் இந்த பக்கத்துக்கு போறதுக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஏசாயா தீர்க்கதரிசி, அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்கள் கிடையாது. தேவனுடைய தீர்க்கதரிசினா தேவனுடைய வாய், தேவன் சொல்லுகிறதை அவன் பேசுவான், யாருக்கும் தயங்க மாட்டாங்க, அப்படியே பேசிட்டு முடிச்சிட்டு போயிருவாங்க. இந்த நாட்கள் இருக்கிற தீர்க்கதரிசிகளை மாதிரி கிடையாது, அந்த நாட்கள் சொல்றதை அவன் பேசுவான், அவ்வளவுதான். என்ன இந்த தீர்க்கதரிசி தேவனை கண்ட உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவர், நான் யாரு? பாவியான மனுஷன் ஆண்டவர், என்னுடைய கண்ணில் உம்மை கண்டதப்பா. என்ன சொல்லுகிறா? ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷனப்பா. எத்தனை வருஷ காலம் தேவனோடு அவன் பேசி ஒலாவி வந்திருப்பான், இப்பதான் அவன் வந்து சொல்றான் என்ன? ஆண்டவரே, நான் பாவி, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி பலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அவன் சொன்னதுக்கு பின்பாடுதான் தேவனுடைய தூதன் அக்னி அவனுடைய வாயில வைக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம இன்றைக்கு எல்லாம் என்ன தெரியுமா விரும்புகிறோம்? நாம சொல்வதற்கு முன்பாகவே அக்னி நம்மளை பிடிக்கிறது, அக்னி எங்களை தொடணும், அக்னி அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல்லணும், அந்நிய பாஷை நான் பேசவேன்னு கேட்க நாம மனம் திரும்புவதற்கு முன்பாகவே அக்னியை கொண்டு ஒரு தூதர் கொண்டு வச்சா அவன் வாயில. ஏன் தெரியுமா? அவன் சொன்னது என்ன தெரியுமா? அசுத்த உதடு. காதன் இருந்தா காதுக்குள்ள வச்சிருப்பான், ஷுவர். காதன் இருந்தா காதல வச்சிருப்பான். ஆனா அவன் சொன்ன அசுத்த உதடான்னவரை அசுத்தம் கழியனுமா? அந்த இடத்துல தேவனுடைய அக்னி பிடிக்க, அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் வரணும். ஆனா முன்பாக என்ன செய்யணும் தெரியுமா? நீ மனம் திரும்பணும், நாம் மனம் திரும்பணும். நாம எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? கிறிஸ்துவை ஒருபோதும் கேட்டுறாத புதுதாய் வருகிறவர்கள் உடனடியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு பார்த்தது, பார்த்த வசனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கு தான் மனம் திரும்புது, கிறிஸ்தவர்களுக்கு தான் மனம் திரும்புது. தீர்க்க தரிசி புலம்புகிறார். நாம எப்பதான் இப்படி புலம்பி இருப்போம்? ஏசாயா தீர்க்க தரிசிய விட நீ நானும் கூட பேசினது உண்மை. ஆனா ஒருபோதும் ஆண்டவரை பார்த்து நாம் சொன்னது இல்லை, ஆண்டவரை என் வாய கொஞ்சம் தொடு ஆண்டவரை, வாய கொஞ்சம் தொடு ஆண்டவரை என்று சொல்லி நாம ஒருபோதும் கேட்டது கிடையாது இல்லையா? ஆனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவர். அவன் சொல்றான், நான் பாவி ஆண்டவரே. பேதுரு நினைக்கிற ஒரு இடத்துல சொல்றான், மகா பாவி, பாவிகளுக்குள்ள மகா பாவி நான் என்று சொல்லி வேதத்துல வசனம் இருக்கு. பாவி என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒத்துக் கொடுத்து சரியான கஷ்டம் பாருங்க, சரியான கஷ்டம். நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ, நான் மகா பாவி. அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படாது, பரலோகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படும். இன்னைக்கு என்னவாவது யாராவது நினைச்சிட்டு போகலாம் இல்லையா? ஆனா பரலோகம் தான் இந்த வாழ்க்கையை முடிவு செய்யும் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறாயா? தீர்க்கதரிசியை சொன்னா நீ யாரு? தேவனுடைய மனுஷனே சொல்றான், நீ யார்? எல்லாம் வருகிறோம், தேவனுடைய பிரசரத்தில் புரண்டு எழும்புகிறோம், பெய்யற மலையில நனநனேன்னு நினைக்கிறோம். ஆனா என் வாய் அசுத்த உதராண்டவர். தேவன் எதுக்குமே செய்ய முடியாது, தேவன் எதுக்கும் செய்ய முடியாது, தேவன் எதுவும் செய்ய முடியாது. நீ மனம் திரும்புற வண்ணத்திலே தான் தேவனுடைய அக்னி உன்னை பிடிக்கும் என்பதை மறக்க. நீ நானும் மனம் திரும்பாட்டிக்கு தேவ அக்னி எதுவும் செய்ய முடியாது. எப்படி வந்து இறங்குறது? நான் நினைக்கிற ஆண்டவர் காத்திருந்திருப்பார். இந்த தீர்க்கதரிசி எப்பதான் இப்படி சொல்லுவான்? அந்த நெருப்பை கொண்டு வந்து அவனுடைய வாயில வைக்கிறது. ஆகினால் இந்த நாளில் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில சுமந்து கொண்டு திரிகிற பாவத்தை நிறுத்து. உன்னோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீ சுமந்து கொண்டு இருக்கிற பாவத்தை நிறுத்து. உங்களுக்கு தெரியுமா, எல்லா மனிதர்களுக்கும், அவர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி ஏவனாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் இருதயத்திலே ஒரு தனிப்பட்ட ரூம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. அந்த ரூமுக்குள்ள எந்த அளவுக்கு நீ ஒரு மனுஷனை நேசித்தாலும் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற காரியத்தை நீ சொல்லவே சொல்ல மாட்டார். இது மகா பெரிய உண்மை. நீங்க எவ்வளவுக்கும் ஒரு பிள்ளையை நேசிக்கலாம், எவ்வளவுக்கும் உங்கள் கணவனை நீங்க நேசிக்கலாம், எவ்வளவுக்கும் உங்களோட மனைவியை நீங்க நேசிக்கலாம். ஆனா உங்களோட ரூமுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ரூம் இருக்கிறது, அந்த ரூமை நீங்க யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் உனக்கு இருக்கிறது தெரியுமா? உன் தேவன் அந்த ரூமில் இருக்கிற சம்பவத்தை கேட்டு வருகிறார். இஷ்டம்டா சொல்லு, இல்லைன்னு சின்ன விடு. அக்கிரி வேணும்னு சொல்லி நான் சொல்லு, இல்லைன்னு சின்ன விடு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த ரூம் எல்லாருடைய வாழ்வின் இருதயத்திலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாருக்கும் நான் எனக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கிறான். நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ உண்மை உன்னோட வாழ்க்கை குறித்து உண்மையெல்லாம் சொன்னியான்னு சொல்லி. அவன் சொன்னா எவரும், அவன் கிறிஸ்தவ நம்புறதில்லை, எவரும் எல்லா உண்மையையும் யாரிடத்திலும் சொல்லுவது கிடையாது, யாரிடத்திலையும் சொல்ல மாட்டான். ஒரு இடம் இருந்து கொண்டே இருக்கு, அந்த இடத்திலேதான் இருக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை மறந்துறாங்க. அந்த 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 நண்பன் சொன்னா அந்த காரியம் தான் இந்த வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அதனால அந்த காரியத்தை நான் சாகிற பொழுது என்னோட கொண்டு போக விரும்புகிறேன், இதுக்கு நீ ஃபெஷன்னஸ் காட்டுவியான்னு சொல்லி கேட்டான். ஃபெஷன்னஸ் சொல்லிச்சுன்னா இதை நீ விளங்கிக்கொள், நான் இதை சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதை நான் மரணத்துக்கு போகிற பொழுது அந்த மரணத்தோட கொண்டு போக விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னான். நான் சொன்ன ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நீ இந்த காரியத்தை எனக்கு சொன்னால் எனக்கு நல்லது என்று சொல்லி சொன்னான். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, என்ன தெரியுமா? தேவன் வந்திருக்கிறார், தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். சபையின் மத்தியிலே உலாவி வருகிறவர் அவர் நம்மத்திலே தான் நிற்கிறார். உங்களுடைய இருதத்திலே நீ சுமந்து கொண்டு திரிகிறதை தேவனிடத்திலே சொல்லு. இல்லை என்று சொல்லிச்சுனால் ஒரு நாள் வரும், அது உன் சரீரத்தை, அது உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை எல்லாம் மூடடித்து விடும். அதுக்கு பிறகு லேட்டங்க, அதுக்கு பிறகு நீ எதுவும் செய்ய முடியாது. உன் பாவத்தை நிறுத்திவிடு, உன் அக்கிரமத்தை நிறுத்திவிடு, உன் காரியத்தை நிறுத்திவிடு. இல்லை என்று சொல்லிச்சுனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். உங்களுக்கு தெரியுமா, அநேகருக்கு திடீர்ந்து ஜனங்கள் மறித்து போகிறாங்க. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு செத்து போகிறான். நான் இந்த செய்தி நான் நினைக்கிற மூன்றாவது தடவையா இங்க பிரசங்கிக்கிறேன், ஒரே செய்தி மூன்றாவது தடவையா. இதுதான் உங்களுக்கு கடைசியோ என்பது எனக்கு தெரியாது. என்ன பயமுறுத்துறான்னு நினைக்கிறீங்களா? இது என்ன ஜதார்த்தமான காரியம்? இன்னைக்கு வெளியே போறேன், இன்னைக்குறவுக்கே நான் சாகுறனா இல்லையான்னு சொல்லி எவனுடைய கையிலையும் கிடையாது. ஜதார்த்தமான காரியம், ஜதார்த்தமான காரியங்களை நேர பேசிக்கள். இன்னைக்கு இதுதான் கடைசி தடவையா எனக்கு தெரியாது. தேவன் எனக்கு சந்தர்ப்பம் தரலாம், இன்னைக்கு ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த ட்ரூமை தேவனுக்கு காண்பி. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஐயா பரிதாபம், ஐயா ஐயா பரிதாபம். தேவனுடைய சமத்துல எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! தேவனுடைய சமத்துல எழுந்திருங்க. நான் சொல்றது திரும்ப கவனித்துக் கொள்ளுங்க. உன்னோட வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை நிறுத்து. இதுவரைக்கும் அது கொண்டு வந்தது காலம், அந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா சந்ததி சந்ததியாய், சந்ததி சந்ததியாய் கடத்தி விடாதீங்க உங்கள் பாவங்களை, அந்த பாவங்களை கடத்தி விடாதீங்க. அது இந்த நாளோடு நிறுத்திவிடு, இந்த நாளோடு நிறுத்திவிடு.